السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آج میں حضرت مسیح موعود علیہ الصلوۃ والسلام کے
இன்று நான் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு 11 ஏப்ரல் 1900 என்று இறங்கிய அடையாளம் தொடர்பாக கூறுவேன். இன்றைய தேதியை இந்த அடையாளம் வெளிப்பட்ட நாள் என்று கூறலாம். இன்னும் சொல்வதாயின் அது இல்ஹாமின் மூலம் வந்தது என்று கூறலாம். இல்ஹாம் மூலம் வந்த அடையாளம் ஆகும். எனவே அதன் பெயர் ஹுத்பா இல்ஹாமியா என்று வைக்கப்பட்டது. இந்த இல்ஹாமி ஹுத்பாவை அப்போது 200 பேர் வரை கேட்டார்கள், பார்த்தார்கள். இன்று ஜும்மாவாக இருப்பதால் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் தொடர்புடைய மகத்தான அடையாளத்தை, இன்றைய நாளுடன் தொடர்புடைய நிகழ்ச்சியை நான் எடுத்துக் கூற வேண்டும் என்று ஒருவர் கவனம் ஊட்டினார். ஏனெனில் ஹுத்பா இல்ஹாமியா என்ற பெயரை கேட்டிருந்தாலும் அது நூல் வடிவில் வந்துள்ளது என்ற போதிலும் கூட அதன் வரலாறு பின்னணி அது குறித்து கருத்துக்களை தெரியாத அகமதிகளும் உள்ளனர். அது எனக்கு வியப்பாகவும் இருந்தது. அதாவது சிலர் அவ்வாறும் இருக்கின்றனர், ஹுத்பா இல்ஹாமியா என்றாலே என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு அகமதியும் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த அடையாளங்கள் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ் தஆலா காட்டியவையாகும். அவை நமது ஈமானை வலுவூட்டுகின்றன. அஹ்மதியத்தின் எதிரிகளின் வாயை அடைப்பதற்கு தேவையான அம்சங்களை ஆயத்தம் செய்து தருகின்றன. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கான ஆதாரத்தை அவை நமக்கு தருகின்றன. குறிப்பாக ஹுத்பா இல்ஹாமியா போன்ற அடையாளம் ஒரு மகத்தான அடையாளங்களுள் ஒன்றாகும். இது பெரும்பாலும் உலமாக்களின் வாயை அடைத்து விடுகிறது. எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று சுருக்கமாக இதன் வரலாற்று பின்னணியை கூறுவேன். இது நம்மவர்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, எத்தகைய பரவசத்தை அடைந்தார்கள் என்றும், பிறர் இது குறித்து என்ன கூறுகிறார்கள் என்றும் கூறுவேன். அதுபோன்று இந்த ஹுத்பாவின் சில வார்த்தைகளையும் அல்லது சில சிறு மேற்கோள்களையும் எடுத்து வைப்பேன். இந்த இல்ஹாமிய ஹுத்பாவின் மகத்துவம் மற்றும் உண்மை நிலையை இதனை படிக்கும் போதே தெரிந்து கொள்ள முடியும். எனினும் நான் சில சொற்றொடர்களை எடுத்து வைப்பேன். அவற்றை நான் படிப்பதற்காக தேர்ந்தெடுத்துள்ளேன். அவற்றின் மூலம் அதன் மகத்துவம், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தையும் உயர்தரத்தையும் அறிய முடிகிறது. தஸ்கிராவில் ஹுத்பா இல்ஹாமியா சேர்க்கப்படாததன் காரணம் அது ஒரு தனி நூலாக வெளிவந்ததுதான். ஆனால் இவ்விஷயத்தில் எனக்கு மாற்று கருத்து உண்டு. இனி தஸ்கிரா நூலை பதிப்பிக்கும் போது ஏதாவது மொழியில் வெளியிடப்படும் போது சம்பந்தப்பட்ட துறை என்னிடம் கேட்க வேண்டும். ஹுத்பா இல்ஹாமியாவின் பின்னணி என்னவெனில், பத்ர் பத்திரிகை எழுதியுள்ளது, அல் ஹக்கமிலும் எழுதப்பட்டுள்ளது, அல்லது ஜமாத் அறிவிப்புகளிலும் உள்ளது. அரஃபாத் நாள் அன்று, அதாவது ஹஜ் பெருநாளைக்கு முன்தினம் காலையில், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிதம் மூலம் ஹதரத் மௌலானா நூர்தீன் சாபிடம் தகவல் தெரிவித்தார்கள். நான் இன்று இரவின் ஒரு பகுதியில் எனக்காகவும் என் நண்பர்களுக்காகவும் துஆவில் கழிக்க விரும்புகிறேன். எனவே இங்கு தங்கியிருக்கிற நண்பர்களின் பெயர் முகவரிகளை எழுதி என்னிடம் அனுப்புங்கள். நான் துஆ செய்யும் போது அதை நினைவில் கொண்டு வருவதற்காக. இதனை செயல்படுத்தும் பொருட்டு அவர்களின் பெயர் பட்டியல் ஹுசூருக்கு அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகும் சிலர் வெளியில் இருந்து வந்தனர். அவர்களும் சந்திப்பிற்காகவும் துவாவிற்காகவும் உருகி வேண்டினர், துண்டு சீட்டு அனுப்பினர். ஹுசூர் மீண்டும் தகவல் அனுப்பினார்கள், என்னிடம் மேலும் சீட்டுகள் அனுப்ப வேண்டாம், அதனால் தொந்தரவு ஏற்படுகிறது. இஷாவுக்கு ஹுசூர் வந்தார்கள். மக்ரிப் இஷா ஜம செய்து தொழப்பட்டது. பிறகு ஹுசூர் அவர்கள் சென்று விட்டார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் கூறினார்கள், இன்று நான் இரவில் துவாவில் கழிப்பேன் என்று இறைவனிடம் நான் வாக்களித்து விட்டேன். எனவே வாக்கு மீறிவிடக் கூடாது. அதனை கூறிவிட்டு ஹுசூர் சென்று விட்டார்கள். துவாவில் மூழ்கிவிட்டார்கள். மறுநாள் ஹஜ்ஜு பெருநாள் அன்று மௌலவி அப்துல் கரீம் சாப் உள்ளே சென்று சொற்பொழிவாற்றுமாறு குறிப்பாக வேண்டுகோள் விடுத்தார்கள். அப்போது ஹுசூர் கூறினார்கள், இறைவனே எனக்கு கட்டளையிட்டுள்ளான். இரவு எனக்கு இல்ஹாம் வந்தது. மக்கள் கூட்டத்தின் முன் சிறிது அரபி சொற்றொர்களை ஓத வேண்டும் என்று, வேறு ஒரு மக்கள் கூட்டத்தில் பேச வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன். ஒருவேளை அது இந்த ஈது நாளின் கூட்டம்தான் போலும். பிறகு ரிப்போர்ட்டில் இதுவும் உள்ளது, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபியில் ஹுத்பா ஓத தயாரானதும் ஹதரத் மௌலவி அப்துல் கரீம் சாப், மௌலவி நூருதீன் சாப் ஆகியோருக்கு அவர்கள் இருவரும் அருகில் இருந்து எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இரு மௌலவி சாஹிப்களும் தயாரானதும் ஹுசூர் யா இபாதல்லா என்ற சொல்லுடன் அரபி ஹுத்பாவை ஆரம்பித்தார்கள். ஹுத்பாவிற்கிடையில் ஹதரத் அக்தஸ் அவர்கள் மிகவும் இதுவும் கூறினார்கள், இப்போது எழுதுங்கள், அதாவது கூடவே எழுதிக்கொண்டே வாருங்கள், சொல் புரியாவிட்டால் இப்போதே கேட்க வேண்டும். ஹதரத் அக்தஸ் அலை இஸ்லாம் அவர்கள் ஹுத்பா ஓதிவிட்டு உட்கார்ந்ததும் பெரும்பாலான மக்களின் வேண்டுகோளின்படி மௌலவி அப்துல் கரீம் சாப் அதன் பொருளை கூற எழுந்தார்கள். அதற்கு முன் மௌலானா அவர்கள் மொழியாக்கம் கூறும் முன் ஹதரத் அக்தஸ் கூறினார்கள், நேற்று அரஃபாத் நாள் அன்று பெருநாள் இரவில் செய்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் அடையாளமாக அல்லாஹ் இந்த ஹுத்பாவை ஆக்கினான். நான் இந்த ஹுத்பாவை அரபி மொழியில் தன்னிச்சையாக ஓதும்போது எல்லா துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக உணர்ந்தேன். அல்ஹம்துலில்லா, எல்லா துவாக்களும் அல்லா தாலாவுடைய வாக்குறுதிக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது அன்னார் கூறியது. உருதுவில் மொழிபெயர்ப்பு தொடங்குகிறது. மௌலானா அப்துல் கரீம் சாப் தர்ஜுமாவை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஹதரத்து மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உணர்ச்சி பொங்க நன்றி சஜ்தாவில் வீழ்ந்தார்கள். ஹுசூருடன் கூடியிருந்தோர் அனைவரும் சஜ்தாவில் வீழ்ந்தனர். சஜ்தாவில் இருந்து தலை உயர்த்தி ஹுசூர் கூறினார்கள், இப்போது சிவப்பு எழுத்துகளில் முபாரக் என்று எழுதியிருக்க கண்டேன். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் அடையாளமாகும். அல் ஹக்கமில் இந்த ரிப்போர்ட் உள்ளது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தனது நூலான நுசூலுல் மஸீஹில் எழுதியுள்ளார்கள், ஈதுல் அல்ஹாவுடைய அதிகாலையில் எனக்கு இல்ஹாம் வந்தது, சிறிது அரபியில் பேசுக. இந்த வகையில் நிறைய பேருக்கு இது குறித்து தகவல் தரப்பட்டது. இதற்கு முன்னர் நான் அரபி மொழியில் எந்த சொற்பொழிவும் மாற்றியதில்லை. ஆனால் நான் அன்று ஈது ஹுத்பாவை அரபியில் ஓதுவதற்காக நின்றேன். அல்லாஹ் தஆலா பொருள் பொதிந்த சொல்வளமும் பொருள் வளமும் நிறைந்த அரபி வார்த்தைகளை எனது நாவிலிருந்து வெளிவர செய்தான். அவை ஹுத்பா இல்ஹாமியாவில் எழுதப்பட்டுள்ளது. அது பல பகுதிகளை கொண்ட சொற்பொழிவாகும். அவை தன்னிச்சையாக வாய்மொழியாக ஒரே நேரத்தில் கூறப்பட்டவையாகும். இறைவன் அதற்கு அடையாளம் என்று பெயரிட்டான். ஏனெனில் அந்த வாய்மொழி சொற்பொழிவு இறைவனின் ஆற்றல் மூலமே வெளிப்பட்டது. அரபி மொழியின் வல்லுநர்கள் கூட இதுபோன்ற ஒரு சொற்பொழிவை இவ்வாறு ஒரேடியாக நாவின் வழியாக தர முடியும் என்று நான் உறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த சொற்பொழிவுக்கு அப்போது கிட்டத்தட்ட 150 பேர் சாட்சியாக இருந்தனர். பிறகு ஹக்கீகத்துல் வஹியில் அன்னார் கூறுகிறார்கள், சற்று விரிவாக அதில் உள்ளது. 11 ஏப்ரல் 1900 ஈது அல்ஹாவுடைய நாளின் சுப நேரத்தில் எனக்கு இல்ஹாம் வந்தது, இன்று நீர் அரபியில் சொற்பொழிவாற்றுக, உமக்கு அதற்கு ஆற்றல் தரப்பட்டுள்ளது. பிறகு மேலும் இல்ஹாம் வந்தது, கலாமுன் உஃபிஸஹத் மின் லதுன் ரப்பின் கரீம், அதாவது இந்த வார்த்தைகளில் இறைவன்பிறமிருந்து கருத்து செறிவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வகையில் இந்த சொற்பொழிவை மௌலவி அப்துல் கரீம் சாப் மர்ஹூம் மற்றும் மௌலவி நூருதீன் சாப், ஷேக் ரஹமத்துல்லா சாப், முஃப்தி முகமது சாதிக் சாப், மௌலவி முகமது அலி சாப் எம்ஏ, மாஸ்டர் அப்துல் ரஹ்மான் சாப், மாஸ்டர் ஷேர் அலி சாப் பிஏ, ஹாபீஸ் அப்துல் அலி சாப் போன்ற பல நண்பர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நான் ஈது தொழுகைக்கு பிறகு ஈதுடைய ஹொத்பாவை அரபி மொழியில் ஓதுவதற்காக நின்றேன். இறைவன் அறிவான், எனக்கு மறைவான இடத்திலிருந்து ஆற்றல் வழங்கப்பட்டிருந்தது. கருத்து செறிவுமிக்க அரபியில் என் வாயிலிருந்து உடனடியாக சொற்பொழிவுக்கான வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தன. அது எனது ஆற்றலுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. நான் நினைத்தும் பார்க்க முடியாது. அதன் கணபரிமாணம் பல பகுதிகளை கொண்டிருந்தது. சொற்பொழிவும் சொற்செறிவும் பொருட்செறிவும் கொண்டு அத்தகைய ஒரு சொற்பொழிவை முதலிலேயே எழுதி வைக்காமல் உலகில் எந்த மனிதனும் இறைவனின் இல்ஹாமின் துணை என்று எடுத்து வைக்க முடியாது. ஹுத்பா இல்ஹாமியா என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த அரபி ஹுத்பா மக்களுக்கு எடுத்து வைக்கப்பட்ட போது வருகை தந்திருந்தோர் எண்ணிக்கை 200 நெருங்கியிருக்கும். சுபஹான் அல்லாஹ். அப்போது ஒரு மறைவான ஊற்று பொங்கி வந்தது. நான் பேசினேனா அல்லது எனது நாவில் இருந்து ஒரு மலக்கு பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அந்த சொற்பொழிவில் எனது தலையீடு இல்லை என்று நான் அறிந்திருந்தேன். தன்னாலேயே ஒழுங்கமைக்கப்பட்ட வாக்கியங்கள் எனது வாயிலிருந்து வந்து கொண்டே இருந்தன. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அந்த அனைத்து வார்த்தைகளும் அச்சிடப்பட்டுள்ளது. அதன் பெயர் ஹுத்பா இல்ஹாமியாவாகும். அந்த நூலை படிக்கும்போது இது மனித ஆற்றலுக்கு உட்பட்டதா? இத்தனை நீண்ட சொற்பொழிவை யோசிக்காமல் சிந்திக்காமல் அரபி மொழியில் நின்று வாய்மொழியாக தயாரிப்பு எதுவுமின்றி பேச முடியுமா என்று தெரிய வரும். இது ஒரு அறிவுபூர்வமான அற்புதமாகும். இறைவன் இதனை காட்டினான். இதற்கு இணையாக எவரும் ஒன்றை எடுத்து வைக்க முடியாது. இந்த அறைகூவல் இன்று வரை நிலைநாட்டப்பட்டுள்ளது. அஹமதியா வரலாற்றில் இந்த ஹொத்பாவை பற்றி மேலும் பல செய்திகள் எழுதப்பட்டுள்ளன. இந்த ஹொத்பா ஒரு வலுவான அடையாளமாக இருப்பதாக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியுள்ளார்கள். எனவே இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஹொத்தாம்களிடம் அதனை மனனம் செய்யுமாறு அறிவுறுத்தினார்கள். அதனை செயல்படுத்தும் பொருட்டு சூஃபி குலாம் முகமது சாப், ஹஜரத் மீர் முகமது இஸ்மாயில் சாப், முஃப்தி முகமது சாதிக் சாப், மௌலை முகமது அலி சாஹிப் ஆகியோருடன் இன்னும் சில சஹாபிகளும் அதனை மனனம் செய்தார்கள். இன்னும் சொல்வதாயின், கடைசியில் குறிப்பிடப்பட்ட இரு சஹாபிகள் மஸ்ஜித் முபாரக்கின் மேல் தளத்தில் மக்ரிப் இஷாவுக்கு இடையில் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சபையில் அதனை ஒப்பித்தார்கள். ஹஜரத் மௌலவி அப்துல் கரீம் சாப் மிக மிக இலக்கண ஆர்வம் உள்ளவர். அவர் இந்த ஹொத்பாவின் மீது எத்தனை பேர் ஆர்வராக இருந்தார்கள் என்றால் பன்முறை அதனை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதன் சில சொற்களை கூறும்போது மயக்க நிலைக்கே சென்று விடுவார்கள். மௌலவி சாப் அவர்கள் போன்ற உயர்ந்த ஆலிம்களிடம் ஹொத்பா இல்ஹாமியாவின் அருளப்பட்ட இறைவனுடைய இந்த அற்புத வார்த்தைகளை கேட்கும் போது பரவச நிலை ஏற்படும் என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் இறைவனிடமிருந்து அங்கு எப்படிப்பட்ட ஒரு உயர்த்தகு செயல் ஏற்பட்டது என்றால் இந்த சொற்பொழிவை கேட்ட குழந்தைகள் கூட கவரப்படாமல் இருக்கவில்லை. இந்த வகையில் ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் அறிவிப்பதாவது, இந்த சொற்பொழிவாற்றப்பட்ட நாளின் பகல் அஸ்தமிக்கும் முன்பே 12 வயதினும் குறைந்த குழந்தைகள் காதியானின் வீதிகளில் அந்த சொற்பொழிவின் சொற்களை மொழிந்தவாறு தெரிந்தனர். இது அசாதாரணமான விஷயமாகும். இந்த சொற்பொழிவு ஆகஸ்ட் 1901 வெளியிடப்பட்டது. ஹுசூர் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் ஒரு எழுத்தரை கொண்டு எழுத செய்தார்கள். பார்சியிலும் உருதுவிலும் தாமே மொழிபெயர்த்தார்கள். சொற்களின் இறுதி எழுத்தின் உயிர்குறிகளை தாமே இட்டார்கள். இந்த ஹொத்பா இல்ஹாமியா என்ற நூல் 38 பக்கங்களில் முடிகிறது. அதன் முதல் அத்தியாயமாக இந்த சொற்பொழிவு அமைந்துள்ளது. அடுத்த அத்தியாயத்திலிருந்து கடைசி வரை வேறு சில படைப்புகளை இணைத்து ஹுசூர் அவர்கள் வெளியிட்டார்கள். பிறகு முழு நூலின் பெயர் ஹொத்பா இல்ஹாமியா என்று வைக்கப்பட்டது. அதன் முதல் பகுதி அசல் ஹொத்பா இல்ஹாமியாவாகும். இந்த நூல் வெளியிடப்பட்டதும் பெரும் அரபி வரைஞர்கள் வல்லுநர்கள் இந்த ஈடற்ற அரபி மொழி சொற்பொழிவை கேட்டு திகைத்து போயினர். உண்மை இதுதான். இது முகமதிய மசீஹின் அறிவு ரீதியான அடையாளமாகும். இதற்கு ஈடாக குரானுக்கு பிறகு வேறு எதுவும் கிடைக்காது. இந்த ஹொத்பா இல்ஹாமியா பற்றி இரு கனவுகள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அருளுக்குரிய கரங்களால் எழுதப்பட்டவை. தஸ்கிராவில் உள்ளன. 19 ஏப்ரல் 1900 உடைய நாட்குறிப்பில் மியா அப்துல்லா சாப் சனோரி அவர்கள் கண்ட கீழ்கண்ட கனவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அப்துல்லா சாப் சனோரி கூறுகிறார்கள், கனவில் முன்ஷி குலாம் காதிர் மர்ஹூம் சனோர் என்ற ஊரை சார்ந்தவர் அவர் இங்கு வந்துள்ளார். அவரிடம் அன்னார் கேட்டார்கள், இந்த கூட்டத்தை பற்றி அப்பக்கத்தில் உள்ள செய்தியை கூறுங்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர் கூறினார், மேலே மிகவும் பரபரப்பாக உள்ளது. இவ்வாறு அவரது கனவை கூறுகிறார்கள். இக்கனவு முற்றிலுமாக செய்யது அமீர் அலி சாபுடைய கனவை போன்று உள்ளது. அவர் பார்த்தார், அரபி ஹொத்பா ஈத் நாளில் ஓதப்பட்ட போது ஜனாப் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் கூட்டத்தில் இருக்கிறார்கள், ஹொத்பா கேட்கிறார்கள். இந்த ஆன்மீக காட்சி ஹொத்பா நடக்கும் நேரத்தில் காட்டப்பட்டது. அவ்விடத்தில் இருந்தவாறு அவர் அதனை பார்த்தார். சில சஹாபாக்களின் தாக்கங்கள் இவ்வாறு உள்ளன. ஹதரத் ஹாபிஸ் அப்துல் அலி சாப் அறிவிக்கிறார்கள், ஹொத்பா இல்ஹாமியா நடந்தபோது ஹுசூருடைய குரலே மாறியிருந்தது. சியால்கோட் மாவட்டத்தின் சையது சாப் இல்ஹாம் பெறுபவர் அவர் அகமதிதான். அன்னார் என் அருகில் இருந்தார்கள். அவர் மலக்குகளும் கேட்பதற்காக இங்கு வந்துள்ளார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஹதரத் மிர்சா ஃபசல் பேக் சாப் கூறுகிறார்கள், ஈதுல் அல்ஹாவுடைய ஹுத்பா இல்ஹாமியாவை ஹதரத் அக்தஸ் அவர்கள் மர்சித் அக்சாவுடைய பழைய பகுதியில் மசீ மவுது காலத்துடைய மெஹராபின் உட்புறத்து வாசலுக்கு எதிரில் வெளிப்புற வாசலில் நின்று எனக்கு எதிரில் ஹுத்பா கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அரபி மொழியில் ஓதினார்கள். அந்த வராண்டாவில் ஒரு ஆர்ச் இருந்தது. அங்கு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஹுசூர் ஒவ்வொரு சொல்லையும் 3 முறை கூறினார்கள். மௌலவி ஹாஜி ஹலீஃபத்துல் மசி அவ்வல், ஹதரத் மௌலவி அப்துல் கரீம் சாப் ஆகிய இருவரும் எழுதிக் கொண்டிருந்தார்கள். ஹுசூரிடம் இன்ன வார்த்தை சீனில் வருமா, சேயில் வருமா என்றோ, அல்லது ஐனில் வருமா, அலிஃபில் வருமா என்றோ கேட்டு எழுதினார்கள். அதாவது எழுத்துக்களை கூட கேட்டு எழுதினார்கள். சுருக்கமாக இரு மௌலவிமார்கள் கேட்டு எழுத்துக்களை சரி செய்து கொண்டார்கள். ஹதரத்து அதற்கு சாப் அவர்கள் அதற்கு சரியான எழுத்தை கூறி திருத்தி தந்தார்கள். முடிந்ததும் ஹுசூர் அவர்கள் மௌலவி அப்துல் கரீம் சாபிடம் அதனை மொழிபெயர்த்து மக்களுக்கு கூறுங்கள் என்றார்கள். மௌலவி சாப் மொழிபெயர்த்து சொன்னார்கள். பிறகு பள்ளியில் நன்றி சஜிதா செய்யப்பட்டது. சொற்பொழின் போதே சஜிதா செய்யப்பட்டது. மௌலானா ஷேர் அலி சாப் கூறுகிறார்கள், இந்த ஈதுடைய ஹுத்பா இல்ஹாமியாவை ஹதரத் சாப் ஓதினார்கள். யோமுல் ஹஜ்ஜின் சுபுஹில் ஹதரத் மசீம் மவுத் அவர்கள் மௌலவி சாஹிபுக்கு தூது அனுப்பினார்கள். ஒரு கடிதம் கொடுத்து விட்டார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்களது பெயரை எழுதி எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் அவர்களுக்காக துவா செய்வேன். மௌலவி சாப் அவர்கள் அனைவரையும் தாலிமுல் இஸ்லாம் ஸ்கூலில் திரட்டினார்கள். தாலிமுல் இஸ்லாம் ஸ்கூல் அப்போது மதரசா அஹ்மதியா இருந்த இடத்தில் இருந்தது. மக்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. ஹதரத் சாஹிபிடம் அனுப்பினார்கள். ஹதரத் சாப் அவர்கள் தமது முற்றத்தின் கதவை அடைத்துவிட்டு துவா செய்தார்கள். சிலர் பிறகு வந்து தமது பெயர்களை துண்டு சீட்டில் எழுதி கதவு வழியாக உள்ளே திணித்தார்கள். காலையில் ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் ஈது தொழுகைக்காக மஸ்ஜித் முபாரக்கின் ஏணிப்படி வழியாக வெளியில் வந்தார்கள். அன்னார் கூறினார்கள், இரவில் எனக்கு இல்ஹாம் வந்தது, அரபியில் சில வார்த்தைகளை கூறுக என்று. மௌலவி அப்துல் கரீம் சாப் மௌலவி நூருதீன் சாப் இருவருக்கும் தூது அனுப்பினார்கள். அவ்விருவரும் காகிதமும் பேனாவும் மைக்கூடும் எடுத்து வருமாறு அழைக்கப்பட்டிருந்தனர். ஏனெனில் அரபியில் சில வார்த்தைகள் பேசுமாறு இல்ஹாம் வந்தது. தொழுகையை மௌலவி அப்துல் கரீம் சாப் தொழுவித்தார்கள். மசீமது அலி இஸ்லாம் முதலில் உருதுவில் ஹொத்பா கொடுத்தார்கள். அநேகமாக நாற்காலியில் அமர்ந்தவாறு கொடுத்தார்கள். ஹொத்பாவுக்கு பிறகு நாற்காலியில் அமர்ந்தவாறு அரபியில் கூற தொடங்கினார்கள். அப்போது அவர்களிடம் ஒரு சிறப்பான நிலை காணப்பட்டது. கண்கள் மூடியிருந்தன. ஒவ்வொரு வாக்கியத்தின் முதற் பகுதியிலும் அவர்களின் சப்தம் ஓங்கியும் பிறகு படிப்படியாக குறைந்தும் இருந்தது. எதிரில் இடதுபுறம் மௌலவிமார்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். ஒரு சொல்லை இருவரில் ஒருவர் கேட்காத போது கேட்டார்கள். ஹதரத் சாப் அந்த சொல்லை கூறினார்கள். பிறகு கூறினார்கள், ஏதாவது ஒரு சொல் கேட்காவிட்டால் உடனே கேட்க வேண்டும், ஏனெனில் எனக்கும் கூட நினைவில்லாமல் போவது சாத்தியமே. அன்னார் கூறினார்கள், மேலே இருந்து வந்து கொண்டே இருந்தது, நான் கூறிக்கொண்டே இருந்தேன், வருவது நின்றதும் நானும் நிறுத்தினேன். பிறகு ஹதரத் சாப் அதனை எழுத வைப்பதற்கு சிரத்தை எடுத்தார்கள். தாமே உருது பார்சி இருமொழிகளில் மொழிபெயர்க்கவும் செய்தார்கள். இதனை மக்கள் மனனம் செய்யுங்கள், திருக்குரான் மனனம் செய்யப்படுவது போன்று என்று கூறினார்கள். இதன்படி முஃப்தி முகமது சாதிக் சாப் மௌலவி முகமது அலி சாப் ஆகியோர் அதனை மனனம் செய்து மஸ்ஜித் முபாரக்கில் வைத்து ஹதரத் சாஹிபிடம் முறைப்படி ஒப்புவித்தார்கள். அதன் பிறகு எனது சகோதரர் ஹாபிஸ் அப்துல் ரஹீம் சாப் அவர்கள் ஹதரத் மௌலவி சாஹிபிடம் இதுபற்றி கேட்டார்கள். மௌலவி சாப் பதில் கூறினார்கள், இது ஹதரத் சாஹிபுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று நாம் அறிவோம். அவர்களது அந்த வார்த்தையின் பொருள், இது இறைவனின் வார்த்தைகளாகும், ஹதரத் சாஹிபுடையது அல்ல. ஹதரத் மியா அமீருத்தீன் சாப் அறிவிக்கிறார்கள், ஹதரத் சாப் ஹுத்பா இல்ஹாமியாவை ஆற்றிவிட்டு வெளியேறியதும் வழியில் வைத்து கூறினார்கள், நான் ஒரு வாக்கியத்தை கூறிக்கொண்டிருக்கும் போது அடுத்த வாக்கியம் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது, எழுதப்பட்டு என் முன் காட்டப்பட்டது, நான் படித்துக் கொண்டே இருந்தேன். மிகவும் நிறுத்தி நிறுத்தி நிதானமாக படித்தார்கள். மௌலவி ஹதரத் அப்துல்லா சாப் பத்தால்வி எழுதுகிறார்கள், சையத் அப்துல் ஹை சாப் அரபி ஆவார். இவர் அரபு நாட்டில் இருந்து வந்து காதியானில் நீண்ட நாட்கள் ஆய்வு செய்யும் நோக்கில் தங்கியிருந்தார்கள். பிறகு அவர்கள் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமிடம் பையத் செய்தார்கள். அவர் எளியவனிடம் தான் பையத் செய்த சூழ்நிலையை இவ்வாறு விளக்கினார்கள். நான் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய ஆழ்ந்த கருத்து செறிவுமிக்க படைப்புகளை படித்துவிட்டு இந்த வார்த்தைகளை ஒருவர் இறை உதவி இல்லாமல் எழுதவே முடியாது என்பதை என் உள்ளத்தால் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இந்த வார்த்தை ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்களுடையதுதான் என்று எனக்கு உறுதி ஏற்படவில்லை. மௌலவி நூருதீன் சாப் மற்றும் பிற உலமாக்கள் எனக்கு அது குறித்து உறுதியளித்தாலும் கூட, அவர்கள் சாட்சி அளித்தார்கள் என்றாலும் கூட, எனது ஐயங்களை அகற்ற முடியவில்லை. நான் பல்வேறு வழியில் இதற்கு ஆதாரங்களை தயார் செய்ய தொடங்கினேன். இது யதார்த்தத்தில் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய வார்த்தைகள் தாமா? இதில் பிறர் யாராவது ஒருவருடைய உதவி எதுவும் இல்லையா? இந்த வகையில் நான் ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்களுக்கு அரபியில் சில கடிதங்களை எழுதி அதன் பதிலை அன்னாரிடமிருந்து அரபிலேயே வாங்கினேன். பிறகு அதன் சொற்றொடர்களை ஆழ்ந்து படித்தேன். அதனை ஹுசூருடைய படைப்புகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்தேன். இரண்டும் ஒன்று போல் உள்ளனவா என்று பார்த்தேன். அப்போது எனக்கு வித்தியாசம் தென்பட்டது. அதற்கு பதில் எனக்கு இவ்வாறு தரப்பட்டது, பொதுவான அரபி வார்த்தைகள் அல்லது கடிதங்களுக்கு பதில் எழுதும் போது அதில் மோஜிசாவின் அம்சமோ குறிப்பான இறை உதவியின் அம்சமோ இருக்காது. அரபு படைப்புகளை ஹுசூர் அவர்கள் இறை கட்டளையின் கீழ் இறைவனது சிறப்பான உதவி கொண்டு எழுதினார்கள். எனவே அதன் நிறமே தனியாக இருந்தது, தனியாக இருக்கவும் வேண்டும். அதுவன்றி பொதுவான அறிவுடைமைக்கு இறை ஒத்தாசையோடு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். இதனால்தான் காதியானில் இதனை ஆய்வு செய்வதற்காக தங்கியிருந்தேன். நானும் கூட இறை உதவியின் காட்சியை சுயமே கண்களால் காணுவதற்காக அவ்வாறு செய்தேன். இந்த வயல் ஹுத்வா இல்ஹாமியா இறங்கும் வேளை வந்தது. நான் எனது கண்களாலேயே அந்த இல்ஹாமிய மோஜிசாவான வார்த்தைகளை இறங்க கண்டேன். எனது காதுகளால் கேட்டேன். எந்த உதவியுமின்றி பட்ட பகலில் ஒரு மனிதன் பொதுமக்கள் முன்பிலே கருத்து செறிவுமிக்க வார்த்தைகளை கூறுகிறார்கள். இவ்வாறு ஹொத்பாவை கேட்ட பிறகு இதயம் முறிவடைந்து பய செய்தேன். ஒரு நண்பர் கண்ணியத்துக்குரிய ஹாஜி அப்துல் கரீம் ராணுவ வீரர், இவர் வேலை நிமித்தமாக எகிப்து சென்றார். 1940 முன்னால் நடந்திருக்கலாம். அங்கு தப்லீக் வேலையை தொடர்ந்தார். அலி ஹசன் சாப் என்ற நண்பர் அஹமதியானார். அவரை அழைத்துக் கொண்டு ஹாஜி சாப் எகிப்தியர் அரபியர் போன்றவர்களிடம் சென்று தப்லீக் செய்தார். அவர்களுள் ஒருவர் தந்தி துறையில் கிளர்க்காக இருந்தார். பல நாட்கள் அவரது எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருந்தன. பொதுவான மார்க்க விவகாரங்களில் கருத்தொன்று விட்டுவிட்டார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தி நபி என்று ஏற்க தயாராக இல்லை. அவர்கள் கிளர்க்கு அல் ஹுத்பத்துல் இல்ஹாமியாவை தந்தார்கள். பிறகு பல நாட்கள் அவரிடம் போகவில்லை. ஒரு நாள் அவரது நண்பரின் கடிதம் வந்தது. அவர் ஹாஜி சாஹிபை விருந்துக்கு அழைத்திருந்தார். அங்கு சென்றபோது கூறினார், நீங்கள் எனது பையத்துக்கான கடிதத்தை எழுதுங்கள். ஹாஜி சாப் கேட்டார்கள், ஹத்மே நும்போத்து விவகாரத்துக்கு தீர்வு கிடைத்து விட்டதா? அதற்கு அந்த நண்பர் கூறினார், நான் அல்அஸ்ஹர் யூனிவர்சிட்டியின் பெரிய ஆலிமை இரவு விருந்துக்கு அழைத்திருந்தேன். அவரிடம் இவ்வாறு சில இந்தியர்கள் எனக்கு தபலீக் செய்தார்கள் என்றேன். ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் இறந்து விட்டார்களாம். வரவேண்டிய ஈசா அலி இஸ்லாம் இந்த உம்மத்தில் உள்ள ஒருவர் தான். அவர் மசி மற்றும் மஹதியாக வருவார். அதனை வாதிப்பவர் ஹதரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி ஆவார்கள். எனக்கு இம்மக்களது எல்லா சான்றுகளுடனும் இசை உண்டு. மிர்சா சாஹிப் உம்மத்தி நபி என்கிறார்கள். இதனைத்தான் நான் ஏற்க தயாராக இல்லை. நீர் மார்க்க அறிஞர், நீங்களே கூறுங்கள் எனது நிலைப்பாடு சரியா இல்லையா? அந்த அல்அஸ்ஹர் யூனிவர்சிட்டி ஆலிம் பதில் கூறினார், நான் மிர்சா சாஹிபுடைய எழுத்துக்களை படித்துள்ளேன். சில அஹமதிகளையும் கூட சந்தித்துள்ளேன். கருத்து பரிமாற்றம் செய்துள்ளேன். ஹதரத் மிர்சா சாப் செய்கின்ற நுபுவத்வாதம் போன்று 1000 நபி வந்தாலும் ஹத்மே நுபுவத் முறையவே செய்யாது. அதாவது அதனை ஒப்புக்கொண்டு விட்டார். கூறுகிறார், உடனே நான் கூறினேன், பாருங்கள், நான் அஹமதியா ஜமாத்தில் இணைந்து விடுவேன். கியாமத்தினாலில் அதற்கு நீர்தான் பொறுப்பாளர். அஸ்ஹரி அலிம் கூறினார், எனது பதில் இவ்விடத்துக்கு மட்டும்தான். பொது இடத்தில் வைத்து கேள்வியை நீர் கேட்டீர் என்றால் உம்மத்தி நபியும் வரவே முடியாது என்றே கூறுவேன். மக்கள் முன்னால் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. நீர் அஹமதியா ஜமாத்தில் சேர விரும்பினால் எனது பொறுப்பில் நிச்சயமாக அதில் இணையலாம். என்னை பொறுத்தவரையில் எனக்கு சில தடைகள் உள்ளன. நான் அஹமதியாகிவிட்டால் வேலையை விட்டு அகற்றப்படுவேன். உலகம் மிகைத்து விட்டது. இந்த எகிப்திய நண்பர் கூறுகிறார், அசஹரி ஆலிமிடமிருந்து இந்த பதிலை கேட்டவுடன் உடனே ஜமாத்தில் இணைவதற்கு திட்டமாக முடிவு செய்துவிட்டேன். ஹுத்பா இல்ஹாமியா படிக்க தொடங்கினேன். படித்துவிட்டு தூங்கினேன். இரவில் நான் கனவில் பார்த்தேன், ஹதரத் சையீதுனா அஹமத் அல் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரும் ஜமாத்துடன் எங்கோ போகிறார்கள். நான் கேட்டேன், ஹுசூர், இவர்கள் யார்? இவர்களை எங்கு அழைத்து செல்கிறீர்கள்? இவர்கள் அவுலியா உல்லாவார்கள். இவர்கள் முஹம்மதியா உம்மத்தில் எனக்கு முதலிலேயே உள்ளவர்கள். இவர்களை நான் ரசூலின் அரசவைக்கு ஜியாரத்துக்காக கூட்டி செல்கிறேன். நான் ஹாத்தமுல் அவுலியா ஆவேன். எனக்கு பிறகு ஒரு வழி இல்லை. எனது ஜமாத்தில் இருப்பவர்களை தவிர ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, உம்மத்தி நபியை தவிர என்னை போன்று. இதன் பிறகு நான் விழித்தேன். எனது ஹத்மே நுபுவத் விவகாரம் தீர்ந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த அப்துல் கரீம் சாப் கூறுகிறார், இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் பையத்து பாரம் நிரப்பி அப்போதே காதியானுக்கு அனுப்பினேன். ஒரு சாஹிப் மிகப்பெரிய ஆலிம் ஷேக் அப்துல் காதிர் சாப் மக்ரிபி ஹதரத் சையீத் ஒலியுல்லா ஷா சாப் அவர்களுக்கு இந்த மக்ரிபியுடன் இவரது அறிவு ஞானத்தின் காரணத்தினால் ஆழிய நட்பு இருந்தது. அவருக்கு இவருடன் முதல் சந்திப்பு 1916 நடந்தது. ஒருமுறை அல்லாமா மக்ரிபி அவர்கள் ஹதரத் சையீத் வலியுல்லா ஷா சாபிடம் கூறினார், நாம் இருவரும் நிழற்படம் எடுத்துக் கொள்வோம், வாருங்கள், திருக்குரான் மீது கை வைத்து நாம் நட்பை உறுதி செய்வோம் என்றார். இந்த நட்பின் காரணத்தினால் ஹதரத் முஸ்லிம் மவுத் ரஜில்லா அனு டமாஸ்கஸ் சென்ற போது மௌலி அப்துல் காதிர் சாப் அன்னாரை சந்திக்க வந்திருந்தார். பல கேள்விகளை அன்னாரிடம் கேட்டார். ஹதரத் முஸ்லிம் மவுத் பதில் தந்ததும் அவர் ஆலிமாக இருந்தாலும் பிடிவாதமும் இருந்தது. அதனால் அவர் கூறினார், நாங்கள் அரபி மொழி பேசுபவர்கள், திருக்குரானை நன்றாக புரிந்துள்ளோம், எம்மை விட வேறு எவர் குரானை புரிவார்? இவ்வாறு பேச்சு நடந்தது. ஹதரத் இரண்டாவது கலீஃபத் மசீஹ் கூறினார்கள், எங்களுக்கு எப்படி அகராதி தேவையோ அதுபோன்றேதான் உங்களுக்கும் அகராதி தேவை. திருக்குரானை இறைவனே எமக்கு கற்றுத்தந்தான், புரிய வைத்தான். எங்களது மொழி உருதுவாக இருப்பதால் உருதுவில் பேசுவதற்கு திறமை பெற்றுள்ளோம், அரபியில் பேச வாய்ப்பு கிடைப்பதில்லை. இருந்த போதிலும் நாங்கள் உண்மை விட அதிகமாக அரபி மொழியில் கருத்து செறிவுள்ளவர்களாவோம் இத்தியாதி சொற்களை ஹுசூர் ஆவேசத்துடன் அரபியில் கூறினார்கள். அருகில் இருந்த சையீத் சாஹிப்பை விழித்து மௌலவி அப்துல் காதிர் சாப் யதார்த்தத்தில் இவர்களது பேச்சு மிகவும் கருத்தாளமிக்க சொற்களை கொண்டது என்றார். பிறகு மௌலவி அப்துல் காதிர் சாப் சிறிது மென்மையை கடைபிடித்தவாறு உரையாடினார். உரையாடலின் இடையில் இவ்வாறு கூறினார், அதாவது அல்லாமா மக்ரிபி சாப் கூறினார், ஹதரத் மிர்சா சாபுடைய நூலில் மொழி தவறுகள் உள்ளன. இதற்கு ஹதரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் கூறினார்கள், உமக்கு ஆற்றல் இருந்தால் இப்போதே தவறுகளை அறிவியுங்கள், அவற்றை நூலாக எழுதி வெளியிடுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உம்மால் அதனை ஒருபோதும் செய்ய முடியாது. பேனாவை எடுத்தால் உமது எழுத்தாற்றல் அழிக்கப்பட்டுவிடும், வேண்டுமானால் அனுபவித்து அறியுங்கள். உடனே கெஞ்ச தொடங்கினார், நீங்கள் உங்கள் வாதங்களை அரபு எகிப்து நாடுகளில் பரப்பாதீர்கள், இதனால் கருத்து வேறுபாடுதான் அதிகமாகும், இந்த கருத்து வேறுபாடுகள் இப்போது உங்களுக்கு நஷ்டத்தையே விளைவிக்கும், வஹாபிகள் வேறு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், தாங்கள் ஐரோப்பிய நகரங்கள் அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் உள்ள குஃபார்கள் நஸ்ராக்களிடம் சென்று தப்லீக் செய்யுங்கள், நற்செய்தி அனுப்புங்கள், ஆனால் இங்கு இந்த கொள்கையின் பெயரை கூட கொண்டு வராதீர்கள். இறைவனுக்காக நான் கேட்கிறேன். முத்தம் கொடுத்தவாறும் கைகளை பிடித்தும் அவர் மீண்டும் மீண்டும் இவ்வாறு கெஞ்சினார். இந்த பகுதியில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய போதனைகளை பரப்ப வேண்டாம், முபல்லிகையை அனுப்ப வேண்டாம் இத்தியாதி வேண்டுகோள்களை அவர் விடுக்க தொடங்கினார். பிறகு கூறினார், அவர் ஒரு நல்ல மனிதர் தான், எனக்கு தெரியும், இஸ்லாத்திற்காக ரோஷம் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவரது நுபுவத் ரிசாலத்தை எல்லாம் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹின் பக்கம் மட்டும் மக்களை ஒன்று திரட்டுங்கள். பிறகு இதற்கு ஹதரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் பதில் தந்தார்கள். மிகவும் ஆக்ரோஷமான வார்த்தைகளால் பதில் தந்தார்கள், இந்த திட்டம் எங்களுடையதாக இருக்கும் எனில் விட்டுவிடுவோம், ஆனால் இது இறை கட்டளை, இதில் எங்களுக்கோ சையீதுனா அகமதுக்கோ எந்த தலையீடும் இல்லை, இது இறைவனின் கட்டளை, இதனை கொண்டு சேர்ப்போம், கண்டிப்பாக கொண்டு சேர்ப்போம். இவ்வாறு அந்த சம்பவம் செல்கிறது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு மௌலானா ஜலாலுதீன் ஷாப் சம்ஸ் அவர்களை சிரியாவுக்கு அனுப்பினார்கள். அக்காலத்தில் ஒரு சம்பவத்தை கூறியவாறு ஹதரத் சையீத் ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா சாப் கூறுகிறார்கள், ஒரு நாள் நானும் மௌலானா ஷம்ஸ் சாப் அவர்களும் சில நண்பர்களுக்கு அஹ்மதியத்தை பற்றி கூறினோம். ஷேக் சையீத் அப்துல் காதிர் சாப் மக்ரிபி வந்தார்கள், உட்கார்ந்து எங்களது பேச்சுகளை கேட்டார். உரையாடலுக்கு இடையில் அவர் ஹதரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்களை சந்தித்தது குறித்து குறிப்பிட்டார். மிகவும் ஏளனமாக பேசினார். ஹதரத் கலீஃபத்துல் மசீஹிடம் அவர் கூறிய அதே ஆலோசனைகளை மீண்டும் சொன்னார், அதாவது இங்கு தப்லீக் செய்யாதீர்கள் என்றார். மேலும் இல்ஹாமின் அரபி வார்த்தைகள் கூட சரியில்லை என்றார், அதாவது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய இல்ஹாமின் அரபி வார்த்தை கூட சரியில்லையாம். கூறுகிறார், நான் ஹுத்பா இல்ஹாமியாவை அவரது கையில் தந்தவாறு கூறினேன், இதனை படியுங்கள், இதில் என்ன அரபி தவறாக உள்ளது? அவர் உரத்த குரலில் படிக்க தொடங்கினார். ஓரிரு சொற்களை பற்றி இது அரபி சொற்களே அல்ல என்று சொன்னார். மௌலானா ஷம்சாப் அவர்கள் உட்கார்ந்தவாறு அங்கிருந்த அலமாரியில் இருந்து தாஜில் உருஸ் அரபி அகராதியை எடுத்தார்கள். அந்த சொல்லை எடுத்து காட்டினார்கள். கேட்டுக்கொண்டவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தை ஒரு அருளாக கருதியவாறு ஷா சாப் கூறியதாக கூறுகிறார்கள், நீங்கள் பெரும் ஆலிம் என்று கூறப்படுகிறீர்கள், ஆனால் உமக்கு எமது சீடருக்கு தெரிந்த அரபி கூட தெரியவில்லை. அந்நாட்களில் ஷம்சாப் அவர்கள் என்னிடம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தார்கள், எனவேதான் அவர்களை நான் எனது மாணவன் என்று கூறினேன். உடனே அவருக்கு கோபம் வந்தது. நான் உம்மை பார்த்துக் கொள்கிறேன், என்ன ஆகும் என்று நாளை உங்களுக்கு கூறுவேன் என்று கூறியவாறு எழுந்து சென்று விட்டார். ஷா சாப் கூறுகிறார், உட்கார்ந்திருந்த மக்கள் எனது பேச்சினால் சற்று ஈர்க்கப்பட்டனர். அவர்களிடம் நான் கூறினேன், நானும் அங்கு படித்துள்ளேன், ஹுத்பா இல்ஹாமியா படித்த பிறகு கருத்தை தெரிவிப்பதை விட்டுவிட்டு உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பேச்சு நடந்து கொண்டிருந்தது. கூறுகிறார்கள், மறுநாள் ஷம்ஸ் சாப் என்னிடம் கூறினார்கள், ஹதரத் ஹலிபுத்துல் மசீ சானி அவர்கள் என்னிடம் கூறினார்கள், அப்துல் காதர் மக்ரபியை எரிச்சல் ஊட்ட வேண்டாம், அவரிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் அவரை கோபம் ஊட்டிவிட்டீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நான் கூறினேன், கவலைப்பட வேண்டாம், சரி செய்து விடலாம். காலையில் நாங்கள் அவரது வீட்டிற்கு போனோம், வாசலை தட்டினோம். மக்ரிபி சாப் வெளியில் வந்தார். வந்ததுமே என்னை கட்டி தழுவினார், என்னை முத்தமிட்டார். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன், உங்களை பார்க்க நானே வரவேண்டும் என்று நினைத்தேன். உள்ளே வாருங்கள், காவா குடியுங்கள், நேற்று இரவு எவ்வாறு கழிந்தது என்று உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்றார். நாங்கள் உள்ளே போனோம். அல் ஹக்காயிக் அனில் அஹமதியா என்ற பத்திரிகை, இது வலியுல்லா சாப் நடத்தி வந்த பத்திரிகை, அதன் பக்கம் சை செய்தவாறு இந்த பத்திரிகை என் கையில் இருந்தது. அவர் கூறுகிறார், இந்த பத்திரிகை என் கையில் இருந்தது, இந்த பத்திரிகைக்கு மறுப்பு எழுத வேண்டும் என்று உறுதியான எண்ணம் கொண்டேன். என்னிடம் ஹதீஸ் மற்றும் தஃப்சீர் நூல்கள் இருந்தன, அதனை மேஜையில் எடுத்து வைத்தேன். இஷா தொழுது விட்டு மறுப்பு எழுத தொடங்கினேன். இப்பக்கம் பத்திரிகையை படித்தேன், பதில் எழுத புத்தகங்களை பார்க்கிறேன், ஒரு மறுப்பு எழுதுகிறேன், அது மிகவும் போலியாக தெரிந்தது, உடனே கிழித்து போட்டேன். இன்னொரு மறுப்பு எழுதினேன், அதையும் கிழித்து போட்டேன். இவ்வாறே இரவு கழிந்தது. உமக்கு என்ன ஆயிற்று, திரும்பி வாரும், வந்து உறங்கும் என்று மனைவி கூறினார். இவ்வாறே கடைசியில் சுபு பாங்கும் சொல்லப்பட்டு விட்டது. எதுவுமே எழுத முடியவில்லை. ஒவ்வொரு வார்த்தை எழுதிய போதும் எனக்கு அது தவறாகவே பட்டது. ஜமாத் பத்திரிகை என்றால் அது மசீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டவைதான். பிறகு அவர் ஷா சாஹிப்பை பார்த்து கூறினார், நான் உங்களிடம் வாக்களிக்கிறேன், இனி ஒரு வார்த்தை உங்களை எதிர்த்து நான் பேச நீங்கள் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் கூறுவது முழுக்க முழுக்க இஸ்லாம் தான். நீங்கள் சுதந்திரமாக தப்லீக் செய்யுங்கள். கேட்பவர்களிடம் நான் உங்களை பற்றி நல்ல வார்த்தையை கூறுவேன், ஆனால் நான் உங்கள் பிரிவில் சேர மாட்டேன். அவர் கடைசி வரை அவர் ஜமாத்தை புகழ்ந்து கொண்டேதான் இருந்தார். இப்போது நான் ஹுத்பா இல்ஹாமுடைய சில மேற்கோள்களை எடுத்து வைக்கிறேன், அதிலிருந்து அதன் மகத்துவம் விளங்கும் என்று நான் ஏற்கனவே கூறினேன். முழுவதுமாக படித்தாலே புரிய வரும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அரபியில் கூறுகிறார்கள், யா யுஹன்னாசு இன்னி அனா மசீஹுல் முஹம்மதி வ இன்னி அனா அஹ்மதுல் மஹ்தி வ இன்ன ரப்பி மஅய இலா யௌமி லஹதி மன் யௌம மஹ்தி வ இன்னி உய்து ஜிராமன் அக்காலன் ومعن زلالا وعنا كوكب يماني ووابل وروحاني وإيذاي سنان مسرب ودعائي دواء مجرب وري قوما جلالا وقوما آخرين جمالا وبيدي حربة أبيد بها عادات الظلم والذنوب وفي الأخرى شربة عيد بها حياة القلوب. மக்களே, நான் முகமது இயக்கத்தில் உள்ள மசிஹாவேன், நான் அஹமத் மஹதியாவேன். முழுக்க முழுக்க எனது ரப் என்னுடன் உள்ளான். சிறு வயதிலிருந்து எனது கபர் வரை எனக்கு ஒரு நெருப்பு கிடைத்துள்ளது, அது உண்ணக்கூடியதாகும், அது இனிமையான நீராகும், நான் யமானிய நட்சத்திரமாவேன், ஆன்மீக மழையாவேன். எனக்கு கவலை கொடுப்பது கூரிய ஈட்டியை போன்றதாகும். எனது துவா கைகண்ட மருந்தாகும். நான் ஒரு சமுதாயத்திற்கு எனது கம்பீரத்தை காட்டுகிறேன், இன்னொரு சமுதாயத்திற்கு மென்மையை காட்டுகிறேன். எனது கையில் ஒரு ஆயுதம் உள்ளது, அதனை கொண்டு நான் அநீதியையும் பாவத்தின் வழக்கத்தையும் அழிக்கிறேன். இன்னொரு கையில் பானம் இருக்கிறது, அதனை கொண்டு உள்ளங்களை மீண்டும் உயிரூட்டுகிறேன். பிறகு அன்னார் கூறினார்கள், யா யுஹன்னாசு குமுல்லாஹி ஸுரஃபாதிமு ஃபுராதா ஃபுராதா ஸும்மத்தகுல்லாஹ வஃக்கிரு கல்லதி மா பஹில வமா ஆதா அலைஸ ஹாதல் வக்து வக்த ருஹ்மில்லாஹி அலல் இபாதி வக்த தஃஇ ஷர்ரி வததாரிகி அத்ஷில் அக்பாத் பில்லஹார் அலைஸ ஸயிலு ஷர்ரி கத் பலக இன்திஹாஹு வஸைலுல் ஜஹ்லி தவ்வல அர்ஜாஹு வஃபஸதல் முல்கு குல்லுஹு வஷக்கர இப்லீசு ஜுஹலாஹு ஃபஷ்குருல்லாஹ அல்லதி தஸக்கரக்கும் வதஸக்கர தீனக்கும் வமா அலாஹு வஅஸம ஹர்ஸக்கும் வஸரஉக்கும் வல்வாஹு வஅன்ஸலல் மத்ர வஅக்மல அர்தாஹு வபஅத மஸீஹு லித்துஃஇ ஸைர் வமஹ்தியஹு லிஃபாதத்தில் ஹைர் வஅத்கலக்கும் ஃபி ஜமானி இமாமிக்கும் பாத ஜமானில் ஹைர். மக்களே, இறைவனுக்காக பயந்து கூட்டாகவோ தன்னந்தனியாகவோ கருமித்தனம் காட்டாத எதிர்ப்பு செய்யாத மனிதரை போன்று சிந்தியுங்கள். இது இறைவன் அடியான் மீது கருணை காட்டும் காலம் இல்லையா? தீமையை அழிக்கும் காலம் இல்லையா? வறண்டு போன உள்ளங்கள் ஆன்மீக மலையில் நனைய வேண்டாமா? தீமையின் வெள்ளம் அதன் எல்லையை தொடவில்லையா? அறியாமை மூளை முடுக்கு வரை பரவவில்லையா? நாடு தீமையில் ஆழ்ந்து விட்டது. ஷேர்தான் மூடர்களுக்கு நன்றி செலுத்தினான். உங்களை நினைவில் கொண்ட அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் உங்கள் மார்க்கத்தை நினைவில் கொண்டான், உங்களை வீணானதிலிருந்து காப்பாற்றினான், வீணானதிலிருந்து பாதுகாத்தான். நீங்கள் விதைத்ததையும் உங்கள் விவசாயத்தையும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றினான். மழையை இறக்கி அதன் அறுவடைக்கு தயாராக்கினான். அவனது உதவியை முழுமைப்படுத்தினான். தமது மசிகை இடர்களை அகற்றவும் தனது மகுதியை நன்மையும் லாபத்தையும் கொண்டு வருவதற்காகவும் அனுப்பினான். மற்றவர்களின் காலத்திற்கு பின்னர் உங்கள் இமாமின் காலத்தில் உங்களை இணைத்துள்ளான். பிறகு அன்னார் கூறினார்கள், வயின்னி அலா முகாமில் ஹத்மி மிம் விலாயத்தி கமா கான சையீதில் முஸ்தபா அலா முகாமில் ஹத்மி மினன் நுபுவா وَإِنَّهُ خَاتَمُ الْأَنْبِيَاءِ وَأَنَا خَاتَمُ الْأَوْلِيَاءِ لَا وَلِيَّ بَعْدِي إِلَّا الَّذِي هُوَ مِنِّي وَعَلَى عَهْدِي وَإِنِّي أُرْسِلْتُ مِن رَّبِّي بِكُلِّ قُوَّةٍ وَبَرَكَةٍ وَعِزَّةٍ وَإِنَّ قَدَمِي هَٰذِهِ عَلَى مِنَارَةٍ خُدِمَ عَلَيْهَا كُلُّ رِفْعَةٍ فَاتَّقُوا اللَّهَ أَيُّهَا الْفِتْيَانُ وَعَرِفُونِي وَعَتِعُونِي وَلَا تَمُوتُوا بِالْعِسْيَانِ وَقَدْ قَرَبُ الزَّمَانِ وَحَانَ أَن تُسْعَلَ كُلُّ نَفْسِمْ وَتَدَانِ நான் விலாயத்தின் தொடரை முடிப்பவனாவேன். நமது தலைவர் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தின் தொடரை முடித்து வைத்தது போன்று அவர் ஹாத்தமுல் அம்பியா ஆவார், நான் ஹாத்தமுல் அவுலியா ஆவேன். எனக்கு பிறகு எந்த வழியும் இல்லை. ஆனால் எவர் என்னுடன் இருப்பாரோ, எனது உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பாரோ அவரை தவிர நான் இறைவன்புறமிருந்து எல்லா விதமான ஆற்றல்களுடனும் அருளுடனும் கண்ணியத்துடனும் அனுப்பப்பட்டுள்ளேன். எனது பாதம் எல்லா உயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மிக உயர்ந்த மினாரத்தில் உள்ளது. ஆண்களே, இறைவனுக்கு பயப்படுங்கள், என்னை கண்டறியுங்கள், எனக்கு கட்டுப்படாமே காட்டாதீர்கள். மேலும் கட்டுப்படாமையில் மறிக்காதீர்கள். அக்காலம் அருகில் வந்துவிட்டது. ஒவ்வொரு உயிரும் தனது பணிகளுக்காக கேட்கப்படும், கூலி கொடுக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. இதுவே மகத்தான அடையாளம், மகத்தான வார்த்தைகள். இது ஓர் அழைப்பாகும். இதனை இறை கட்டளை கொண்டு அன்னார் செய்தார்கள். இல்ஹாம் மூலம் இந்த அழைப்பை விடுத்தார்கள். இந்த அடையாளம் நான் கூறியது போன்று 11 ஏப்ரல் 1900 வெளிப்பட்டது. இன்று வரை இந்த அடையாளம் தனது ஒளியை காட்டுகிறது. இன்று வரை எந்த மொழியியலாளரிடமும் அறிஞரும் ஆலிமும் அரபகத்தில் வாழ்பவரும் இதற்கு எதிரில் நிற்க முடியாது. எவ்வாறு நிற்க முடியும்? இது இறைவனின் வார்த்தையாகும். ஹதரத் அலை இஸ்லாம் அவர்களுடைய நாவினால் வெளிப்பட்டது. அல்லா தாலா உலகிற்கு குறிப்பாக அரபக முஸ்லிம்களுக்கு அறிவும் துணிவும் வழங்குவானாக. அவர்கள் இறைவனது தேர்ந்தெடுக்கப்பட்டவரை விளங்கட்டும். முஸ்லிம் உம்மத்தை என்று மீண்டும் உம்மத்தை வாஹிதா வாக்குவதற்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான அடியாருக்கு உதவியாளர்களாகுங்கள். அல்லா தாலா நமக்கு நமது பொறுப்பை நிறைவேற்ற வாய்ப்பு வழங்குவானாக. ஜும்மாவுக்கு பிறகு நான் 2 ஜனாசா தொழுவிப்பேன். 1 கண்ணியத்திற்குரிய ஹனிஃபா பிபி சாஹிபா, இவர் கண்ணியத்திற்குரிய சௌத்ரி பஷீர் அஹமத் சாஹிபுடைய மனைவி, பட்டிபோட் செஹபுரா மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 3 ஏப்ரல் 2014 84வது வயதில் வஃத்தானார்கள். இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். இவர் 1953 ஒரு கனவின் அடிப்படையில் ஜமாத்தில் இணையும் பெயர் பெற்றார். ஜல்சா சலானா ரப்வாவில் இவர் ஹதரத் 2வது ஹலிஃபத்துல் மசி அவர்களை பார்த்தார். கனவில் பைய செய்யுமாறு கூறுகிற பெரியவர் இவர்தான் என்றார். இவரது சகோதரி சகோதரர்களுக்குள் இவர் ஒரே அகமதி ஆவார். ஐவேளை தொழுபவர், தஹஜ்ஜுத்தை தொழுபவர், துவா செய்பவர், ஏழைகளை பராமரிப்பவர், நேர்மையான உள்ளம் கொண்டவர், களங்கமற்ற பெண், ஜமாத்துடன் தூய தொடர்பு கொண்டிருந்தார், பொறுப்பாளர்களுக்கு மிகவும் மதிப்பளிப்பவர். இவரது நினைவாக கணவர் தவிர 2 மகள்கள் 5 மகன்கள் உள்ளனர். இவரது ஒரே மகன் கண்ணியத்துக்குரிய முகமது அப்சல் பட்டி சாஹிப் ஜாமியாவுக்கு அனுப்பினார். அவர் தன்சானியாவில் முபல்லிக்காக உள்ளார். அவரால் பணிக்களத்தில் இருப்பதனால் தாயாரின் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லா தாலா மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. அவரது மகனுக்கும் பொறுமையை வழங்குவானாக. எவர் செயற்களத்தில் பார்க்க பணியாற்றிக் கொண்டிருக்கிறாரோ அந்த மகனுக்கு அல்லா தாலா பொறுமையை வழங்குவானாக. 2வது ஜனாசா கண்ணியத்திற்குரிய சையது மஹமூத் அகமது ஷா சாஹாப் கராச்சி வயது. இவர் 29 மார்ச் 2014 இதய துடிப்பு நின்று போனதால் வஃத்தை பெற்றார். இன்னால் இல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். இவர் வீட்டில் இருந்தார். உது செய்துவிட்டு அசத் தொழுவதற்காக தமது ரூமுக்குள் சென்றார். நீண்ட நேரம் எதிர்பார்த்த பிறகு மனைவி சென்று பார்த்தபோது தொழுகை விரிப்பு விரிக்கப்படவில்லை, மடிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை தொழுகையை முடித்திருக்கலாம், அல்லது தொழுவதற்கு முன்பு கூட இறந்திருக்கலாம். தொழுகை விரிப்பில் கிடந்தார்கள். படுக்கையில் எடுத்து போட்டார்கள். ஆம்புலன்ஸ் வந்தது. செக் செய்த போது வஃத்தாகி இருந்தார்கள். அவர் சையது நாசிர் ஹுசைன் சாப் என்ற ஹதரத் மசீ மூத் அலி இஸ்லாமுடைய சஹாபியின் மகனாவார். ஹதரத் கலிவுத்துல் மசீ ராபியுடைய சிற்றன்னை மகனாகிய சகோதரர் அப்துல்லா ஷா சாபுடைய மருமகன். மிகவும் பரிவும் கொண்டவர், நல்லவர், துவா செய்பவர், ஜமாத் அமைப்புடனும் ஹிலாபத்துடனும் அன்பு தொடர்பு கொண்டிருந்தவர். ஜமாத் பணிகளில் பல்வேறு பொறுப்புகளை நீண்டகாலமாக செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். தஹஜூத் தொழுபவர், தொழுகைகளை பேணுபவர், முறையாக வக்ஃபே அர்ஜி செய்தவர், ஜல்சா சலானாவுக்காக மிகவும் ஏக்கத்துடன் எதிர்பார்த்திருந்து இங்கு வருவார். ஜல்சாவில் கலந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் இருந்தது. அதுபோன்று ஹலிஃபாவை சந்திப்பதிலும் ஆர்வம் இருந்தது. நீண்டகாலம் கராச்சியில் தமது பகுதியில் செக்ரட்டரி வசியத்தாக தொண்டாற்றும் வாய்ப்பு பெற்றிருந்தார். மூசி மனைவியை தவிர 1 மகள் 4 மகன்கள் இவர் நினைவாக விட்டு சென்றுள்ளார். பாகிஸ்தானுக்கு வெளியேதான் எல்லா மகன்களும் உள்ளனர். ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ளனர். இவரது 2 சகோதரர்கள் இங்கு வசிக்கின்றார்கள். சையது நாசர் ஷா சாப், இவர் யூகேவில் இன்றைய நாட்களில் திருமண துறையினுடைய இன்சார்ஜாக உள்ளார், தொண்டாற்றுகிறார். அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக, கருணையுடன் இவருடன் நடந்து கொள்வானாக. இவரது எல்லா பின்னால் விட்டு செல்லப்பட்ட மக்களுக்கும் பொறுமையை தருவானாக. அவரது நன்மைகளை தொடர தௌஃபீக் தருவானாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyi'ati a'malina من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.